அந்த தேவன் இன்றும் உயிரோடு கூட இருக்கிறார். அந்த சர்வ வல்லமுள்ள தேவன் இன்றும் நம்மோடு கூட இருக்கிறார். வசனத்தை வெளிப்படுத்துகிற தேவன், தம்மை தாமை வெளிப்படுத்துகிற தேவன், எந்த ஒரு மனுஷனுக்கு மகிமை கொடுக்காத ஒரு தேவன், அவர் தாமே உயரப்படும்படியா, அவருடைய நாமம் ஒன்றே உயர்ந்திருக்கும்படியா, லெட் ஹிஸ் நேம் அலோன் ஷல் பி எக்ஸால்டட், ஆண்டவருடைய நாமம் ஒன்றே உயர்ந்திருக்கும்படியா ஆண்டவருடைய சமூகத்தில் வருவோமா? அற்பமும் குப்பையுமாயிருக்கிற நம்மை உடைத்து நொறுக்கி ஆண்டவருடைய பரலோக ராஜ்யத்திலே கொண்டு சேர்க்கும்படியே ஆண்டவரே, இந்த வார்த்தை எனக்கு வேணும் அப்பா. ஆண்டவரே, ஐ வாண்டட் டு ஹியர் யுவர் வேர்ட் மாஸ்டர். இந்த வசனம் எனக்கு வேண்டும் என்று ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போமா? இறுதியத்தை திறந்து கொடுப்போம். ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட பேசு, இல்லாவிட்டால் இந்த நேரம் முழுவதும் வீணாய் போய்விடும். ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தை எனக்கு வேண்டும். எங்களை நேசிக்கிறங்களெல்லாம் ஆண்டவரே, எங்களோடு கூட பேசுங்கப்பா. உங்களுடைய வார்த்தையின் வல்லமை வெளிப்படட்டும். இயேசுவின் நாமத்தினால எச்சபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் கூட உங்களோடு கூட The miracle of salvation, ரட்சிப்பு என்னும் ஒரு அதிசயம் என்பதை குறித்து உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளலாம் என்று யோசித்து. உங்களுடைய ரட்சிப்பு குறித்து ரொம்ப கருகலான இது, நம்ம அநேக நேரம் ரட்சிப்பை குறித்து we will not hear much, இல்லையா? ஆனாலும் இந்த நாளில் உங்களுக்கு சில காரியங்களை நினைப்பூட்ட வேண்டியது அவசியமாக இருந்தது. சில அநேக காரியங்கள், வேதத்தில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் நமக்கு we know every word of God, இல்லையா? ஸோ ஆண்டவருடைய வார்த்தை தெரியாத உள்ள இல்லை. ஆனால் ஒவ்வொரு முறையும் ஆண்டவருடைய வார்த்தைகளை நினைப்பூட்ட வேண்டியது அவசியமாக இருக்கு. வேதம் சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியானவருடைய குணாதிசயங்களில் ஒன்று என்ன அப்படின்னா, அவர் தேவன் சொன்ன வார்த்தைகளை நமக்கு நினைப்பூட்டுவார், இல்லையா? ஸோ இந்த நாளில் கூட வேகமாக சில காரியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள வேண்டும். ரட்சிப்பு, சல்வேஷன் அப்படின்னா என்ன, யாராவது தெரியுமா? ஒன்று ரெண்டு வார்த்தைகளில் நீங்கள் இயல்பான முறையில் நீங்கள் சொல்ல முடியுமா? ரட்சிப்புன்னா என்ன? டெலிவரன்ஸ். நீங்கள் என்ன? ஸோ ரெண்டுமே சரியானது. பொதுவாக நடைமுறை வாழ்க்கையில் கலோக்கிய லாங்குவேஜில் சொல்லணும்னா, சிஸ்டர் அழகாக சொன்னாங்க, டெலிவரன்ஸ், எனக்கு விடுதலை வேணும், அதுதான் ரட்சிப்பு. வேதத்தில் பார்க்கும்போது ரட்சிப்புன்ற பதம் பல இடங்களில் எழுதப்பட்டு இருக்கிறது. ஒவ்வொரு இடத்திலும் தேவனுடைய பிள்ளைகள் ஆவிக்குறி நிலைமையோ சரீர பிரகாரமோ இல்லை யுத்தங்களோ, ஆண்டவரே எனக்கு எப்படியாவது உதவி செய்யுங்கப்பா அப்படின்னு சொல்லும்போதெல்லாம் ஆண்டவர் தேவின டெலிவர், ரட்சிப்பு. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் எதுலேருந்து ரட்சிக்கப்படணும்? இஸ்ரவேல் ஜனங்கள் பார்த்தீங்கன்னா அடிமைத்தனத்தில் இருக்கும்போது எதுலேருந்து விடுவிக்கப்பட வேண்டியது அவசியமாக இருந்துச்சு? ஸ்லேவரி. அதுக்கப்புறம் ஜீசஸ் கிரைஸ்ட் நாட்களில் யாருக்கு கீழே இருந்தாங்க? ரோமன்ஸ் கீழே. ஸோ அதனால் ரோமன்ஸ்லேருந்து விடுதலை பெற வேண்டியது அவசியமாயிருக்கு. இன்றைக்கி நம்ம யாருக்கு கீழேயும் இல்லை, இல்லை விடுதலையாக ஆராதித்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு ஒரு விடுதலை நம்மளுடைய வாழ்க்கையில் எந்த காரியத்தில் தேவைப்படுகிறது? The evil powers, yes? Satan, அப்படின்னு சொன்னாங்க. பாவத்திலிருந்து நமக்கு ஒரு விடுதலை. வேகமாக சில காரியங்களை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஸ்லைடில் எதுலேருந்து டெலிவர் பண்ணுற, நெக்ஸ்ட் ஸ்லைட் போயிடலாம். ஓகே. ஆரம்பத்தில் மனுஷன் உண்டாக்கும் போது இப்படி தான் அடிமைத்தனத்தில் இருந்தாங்களா? பாவத்துக்கு அடிமையாக இருந்தானா? இல்லவே இல்லை. எப்படி ஆண்டவர் உருவாக்கினார் மனுஷனை? ஆண்டவருடைய சாயலில் உருவாக்கினார். வெரி குட். Genesis chapter 1 verses 27 and 28 la paakumbodhu vedam solugirathu avan adimiyai uruvaakapadavillai aalugiravanai uruvaakinar. He was a ruler. Ellavatri aandu solraare nee palugi perugi bhoomi nirappi ellavatri maandukol. Indha 28th vasanathai neenga vaasikkumbodhu adhil ulla meengal parakkira kaaryangal ellavatri aandukol irukku oru adhigaarathu kuda. Ippadi sagalavatrum edhai name pandrana adu adude name a irundhuchu. Appadipatta oru aalugi. ஆனால் என்ன ஆச்சு? பாவம் நமக்கு தெரியும். 2:17, 3:1-3:9 இதெல்லாம் ஆதி ஆகமத்தில் நம்ம வாசிக்கும் போது ஒரு காரியத்தை நம்ம தெரிஞ்சு பாவம் எப்படி வந்துச்சு. அது சின்ன பிள்ளைங்களுக்கு சின்ன சண்டே கிளாஸ்லேருந்து சொல்லிக் கொடுக்குறோம், பாவம் எப்படி வந்துச்சு, பாவம் எப்படி வந்துச்சு அப்படின்றத சொல்லி, இல்லையா? அந்த பாவம் செய்கிறவன் யாருக்கு அடிமையாக இருக்கிறான்? பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறான். ஒரு ராஜா மாதிரி இருக்கிற ஒரு ஆளை எப்படி இருந்தனா, அழகான ஒரு சினிமா டயலாக் சொல்லுவாங்க, எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டு. ராஜா மாதிரி இருக்கிற ஒரு மனுஷனை அப்படியே பேக் பண்ணி அழகாக கீழே போய் உட்கார வச்சுட்டாங்க. ஸோ இதுலேருந்து யார் பிடிக்கும்? ஏன் இந்த நிலைமை வந்துச்சு? ரோமர் 5:19 வசனத்தில் வாசிக்கிறோம், ஒரே மனுஷனுடைய பாவத்து நிமித்தம் எல்லாரும். ஒரு மனுஷன் தப்பு பண்ணா, இப்போ நம்ம எல்லாம் எவ்வளோ தப்பு பண்ணுறோம், ஒவ்வொருத்தரும் பல பல N-to-N இல்லையா. ஆனால் வேறு சொல்லுங்க, ஒரு மனுஷன் பண்ண தப்பு நிமித்தம் அநேகர் பாவத்திற்குள்ளாகவும் சாபத்திற்குள்ளாகவும் மாறிட்டாங்க. ஆண்டவர் யோசித்தார். ஆதியாகமம் 3 கடைசி 2 வசனங்கள் நீங்கள் வாசிக்கும் போது அவர் யோசித்தார், இந்த கனியை புசிக்கக்கூடாது அப்படின்னு நான் சொன்னேன், ஆனால் புசிச்சிட்டானே, இன்னொரு கனி மீதி இருக்குது. என்ன கதி கனி அது? அதை என்றென்றைக்கும் உயிரோடு கூட இருக்கிற ஒரு பாக்கியம். அதையும் சாப்பிட்டானா, இவன் தீமையாக இருக்கும் போதே அதை புசிச்சிட்டான் அப்படின்னா தீமையாகவே என்றென்றைக்கும் வாழக்கூடிய ஒரு மனிதனாய் மாறிவிடுவான். இதை எப்படியா தடுக்கணும் என்று சொல்லி இந்த ஏதேன் தோட்டத்துக்கு ஒரு காவலை வைக்கிறார். இனி இந்த கனியை உனக்கு என்ன காரணத்தினாலும் இந்த கனியை உனக்கு புசிக்க மாட்டேன் அப்படின்னு கொடுத்துற. இப்போ நாட்கள் ஓடுது, ஆண்டவர் மனுஷனை பார்க்குறான் ரொம்ப மோசமாக மாறிக்கொண்டிருக்கிறான் இல்லையா. வேதத்தை வாசிக்கும் போது ஒவ்வொரு மோசமாக இருக்கு. ஒரு நானோ நாட்களில் கத்தர் என்ன பண்ணுறாரு, இது போதும்ப்பா சாமி, என்ன பண்ணுறாரு, டிஸ்ட்ராய் பண்ண யோசிச்சார். அதுக்கப்புறம் மனுஷன் சரியாயிட்டானா, சரியா. ஸோ திரும்ப திரும்ப பிரச்சனை வந்துச்சு. அப்போ ஆண்டவர் சொன்னார், இந்த ஜனங்களை எப்படிப்பா நான் செய்ய போகிறேன். மோசே நாட்களில் கொஞ்சம் பொறுமையாக இருந்து பார்த்தார், சொன்னார், மோசையே சொல்லிட்டான், அப்பா ஆண்டவரே இந்த ஜனங்கள் வணங்க கழுத்துள்ள ஜனங்கள், இவங்களை எப்படி மீட்டுக்கொள்ள போகிறேன். ஆண்டவர் யோசித்தார், சரி லெட் மீ அனலைஸ். ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா, இல்லை வீட்டில் ஒரு டேப் லீக் ஆகிடுச்சோ, இல்லை ஏதோ ஒரு பிரச்சனை வரும்போது, இல்லை நமக்கு உடம்பு சரியில்லைன்னா டாக்டர்கிட்ட போகும்போது என்ன பண்ணுறாங்க, உடனே ஸ்கேன் பண்ணுறாங்க. ஸ்கேன் பண்ணி என்ன பிரச்சனை அப்படின்றது ரூட் காஸ் அனலைஸ் பண்ணுறாங்க. இது எப்படி, இது காரணம் என்ன அப்படின்றது கண்டுபிடிக்கிறாங்க. கண்டுபிடிச்சி அதை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அப்புறம் நமக்கு உடம்பு சரியாயிடுது இல்லையா. ஸோ ஆண்டவர் இதுதான் யோசிக்கிறாரு, எப்படி இந்த காரியங்களை நான் விடுதலை செய்ய போகிறேன்னு பார்க்கும்போது 3 காரியத்தை அவர் ஐடென்டிஃபை பண்ணுறாரு. ஒன்று என்ன அப்படின்னா, என்னது, பயம். ரெண்டாவது, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் வருகிறது, பலவீனமாய் மாறிவிடுகிறான். மூன்றாவது, அவனுடைய கேரக்டர் சேஞ்ச் ஆயிடுது. கடைசியில் ஆண்டவர் விட்டு வெகு தூரமான். இந்த வாசிக்கிட்ட செய்தியில் சிஸ்டர் வாசிக்கும் போது சொன்னாங்க, கொலோசியர் 1 வாசிக்கும் போது அந்த 21 வசனம் சொல்லுகிறது, ஆண்டவர் விட்டு ரொம்ப தூரம் நம்ம போயிட்டோமா. முதலாவது காரியம் நம்மளுடைய வாழ்க்கையில் வந்தது, ஆதாமுக்கு வந்த காரியம் என்ன, ஆதியாகமம் 3:10 யாரோ ஒருவர் எடுத்து வாசிக்கலாம். ஆதியாகமம் 3:10. ஆதாம் பாவம் செஞ்சிட்டான், உடனே என்ன ஆச்சு, ஆண்டவர் வந்துட்டார். நடந்த ஒரு காரியம் என்ன, ஃபர்ஸ்ட் அவனுக்கு வந்துச்சு பயம். பயம் ஆண்டவரிடத்திலிருந்து வருகிறதா, பயம் ஆண்டவரிடத்திலிருந்து வருகுது இல்லை இல்லையா. ஸோ இங்கே வேதம் சொல்லுகிறது, அவன் பாவம் செய்து, அதுக்கு முன்னாடி பயன்ற வார்த்தையே பைபிள் எழுதப்படலை. வேதம் சொல்லுகிறது, அவன் ஆண்டவரை பார்த்த உடனே, ஆண்டவர சத்தத்தை கேட்டவுடனே, ஐயோ என்று பயப்பட ஆரம்பிக்கிறான். உடனே என்ன செய்கிறான், ஓடி ஒளிந்து விடுகிறான். அன்பு தேவோட பிள்ளைகளே, பயம் ஆண்டவரிடத்திலிருந்து வருகிறது இல்லை. வேதத்தில் நம்முடைய வாழ்க்கையில் கூட, வேதத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனிதர்களுடைய வாழ்க்கையில் பார்க்கும்போது பயம் ஒரு முக்கியமான ரோல் பிளே பண்ணுது. பயத்தை குறித்து நம்ம வாசிக்கும் போது, முதலாவது நம்ம வாசிக்க கேட்ட வேத பகுதியை நம்முடைய கண்களுக்கு முன்பதை கொண்டு வந்துக்கலாம். 2 புஸ்தகம் 20:3 வாசி கேட்கலாமா. 2:20:3 அப்பொழுது யோசபாத் பயந்து, தென் ஜோசபத் ஃபியர்ட் இல்லையா. எதுக்காக பயப்படுறான், அவனுக்கு விரோதமாக 2 ராஜாக்கள் கூட்டக்கூடி இருக்கிறாங்க. வேதம் சொல்லுகிறது, அவன் அந்த 11 வசனத்தில் வாசிக்கும் போது அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே 11-12 வசனத்தில் வாசிக்கும் போது, ஆண்டவரே நான் இத்தனை திருநாள் ஜனங்களுக்கு முன்பதான் என்னால் நிற்கவே முடியாது. அந்த தொடர்ந்து வாசிங்க சிஸ்டர், அந்த 3 வசனத்தை. இங்கே யோசபாத்தோட ஸ்ட்ராட்டஜி பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆதாம் பயந்த உடனே என்ன செய்தான், இங்கே யோசபாத் பயந்த உடனே என்ன பண்றான், ஆண்டவரை தேடி ஓடுவது. தட் இஸ் த டிஃபரன்ஸ் வாட் காட்லி பீப்புள் கேன் டூ. அநேக நேரம் பாவம் பயந்த உடனே பாவம் என்ன செய்கிறது, ஆண்டவரை விட்டு வெகு தூரம் ஓடிப்போம் என்று சொல்லுகிறது. ஆனால் யோசபா சொன்னான், நான் ஓடுறதுக்கு வரல, நான் ஆண்டவரை எந்த இடத்துல எனக்கு பலன் இருக்குமோ, எந்த இடத்துல எனக்கு உற்சாகம் உண்டாயிருக்குமோ, எந்த இடத்துல எனக்கு ஒரு விடுதலை உண்டாயிருக்குமோ, அதை தேடி நான் ஓடுவேன். ஹல்லேலூயா. அன்பு தேவோட பிள்ளைகள், இன்று ஆண்டவருடைய சமூகத்தில் ஓடி வந்திருக்கிறோம். எதற்காக ஓடி வந்திருக்கிறோம், நிச்சயமாய் ஒரு முடிவு உண்டு, நம்முடைய நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாய் கர்த்தர் நம்மை விடுதலை செய்வார். அதனால தான் நான் தேவனுடைய சமூகத்தை ஓடி வந்திருக்கிறோம். இல்லைன்னா என்ன நினைச்சிருப்பான், ஐயோ இது எப்படி பிராணத்தை சால்வ் பண்ண போறோம் அப்படின்னு உட்கார்ந்து யோசித்து யோசித்து அப்படியே உடைந்திருப்போம். அந்த கர்த்தர் சொல்லுகிறார், ஆண்டவரிடத்தில் சமூகத்தில் ஓடி வரும்படியாய் தான் கர்த்தர் நம்ம அழைத்து வந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி நடக்கும்போது நடந்த காரியங்கள் என்ன? 15 வசனத்தை வாசிக்கலாம். ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் நடந்த காரியங்கள் நமக்கு தெரியும். கர்த்தர் அவர்களுக்காக யுத்தம் பண்ண, அவங்க யுத்தம் பண்ணலை, கர்த்தர் அவர்களோடு கூட இருந்து பெரிய பராக்கிரமான காரியத்தை செய்கிறார். யோசப் அத்துடிக்கல பயந்தான், எங்கே ஓடினான், ஆண்டவரை நோக்கி ஓடு. ரெண்டாவது பயந்த ஒரு மனிதன் ஆகாஸ் என்கிற ஒரு ராஜா. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 7 அதிகாரத்தை நம்முடைய பைபிள் வச்சிருக்கிறவங்க வேகமாக திருப்பிக் கொள்ளலாம். நிறைய பேர் வாசித்தாங்கன்னா நல்லாயிருக்கும், சீக்கிரமாக வாசித்தரலாம் இல்லையா. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 7 அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிக்கலாம். போதும் பிரதர். முதலாவது இந்த ராஜாவுக்கு எதிராக வந்தவங்க யாரு? சிறிய ராஜா. ரெண்டாவது யார் வரா? இஸ்ரேலின் ராஜா. ரெண்டு ராஜா அதே போலதான். ஆனா அவங்க ஜெயிக்க முடிஞ்சுதா யூதாவுக்கு விரோதமா? ஹலோ, ஜெயிக்க முடிஞ்சுதா? ஜெயிக்க கூடாம போயிடுச்சு. அப்புறம் யோசித்தாங்க, எப்பா இந்த ஜனங்களை எப்படியாவது நொறுக்கி போடணும், ஆண்டவுடைய பிள்ளைகள் நொறுக்கி போடணும்னு யோசனை பண்றாங்க, ஆனா முடியல. அப்போ யோசிச்சு பார்க்குறாங்க, இன்னும் கொஞ்சம் எப்படி ஜெயிக்கிறது அப்படின்ட்டு முயற்சி பண்ணுகிறாங்க. ஒன்றே ஒன்று காரியத்தை கற்றுக்கொள்கிறார். இந்த யூதாவோட ஒரு கூட்ட ஜனங்கள் துணை நிற்கிறார். அப்போ யார் அப்படின்னா எப்ராயிம். இஸ்ரேல் ஜனங்கள் யாருடைய? கர்த்தருடைய பிள்ளைகளா? எஸ், ஆமாம். ஆனால் இவங்க யாரோட கைப்பிடிக்கிறாங்க? சிறியர்களோடு. யார் அழிக்கிறதுக்கு? யூதா ஜனங்கள் யாருடைய ஜனங்கள்? பிரதர்ஸ். அப்படி இருக்கும்போது ஆண்டவருடைய ஆண்டவர் யாருக்கு சப்போர்ட் பண்ண போறார்? இல்லை. இப்போ இந்த ரெண்டு ராஜாக்கள் யூதா ராஜாக்கு விரோதமாக எழுமி நிற்கிறாங்க, ஜெயிக்க முடியல, ஆண்டவர் அவர்களுக்கு துணை நிற்கிறார். இவங்க யோசிக்கிறாங்க, இந்த யூதா எப்படி உடைக்கலாம் என்று யோசித்த பொழுது இந்த யூதாவுக்கு யார் சப்போர்ட்டுவாக நிற்கிறாங்க? எப்ராயிம் இல்லையா. இந்த எப்ராயிம் நம் பக்கமாக திருப்பி கொண்டா நிச்சயமாக நான் ஜெயிக்க முடியும். உடனே என்ன பண்ணுறாங்க, எப்ராயிம் ராஜா கிட்ட போய் பேசுகிறாங்க, ஐயா ஐயா கொஞ்சம் உதவி செய்யுங்க அப்படின்ட்டு. என்ன நடக்குது? இப்போ 3 பேர் சேர்ந்து கொள்ளுகிறார்கள். யார்? கிங் ஆஃப் இஸ்ரேல், கிங் ஆஃப் சிரியா, 3வது எப்ராயிம். இந்த 3 ஜனங்களும் சேர்ந்து யாருக்கு விரோதமாக வராங்க? அப்போ இப்படிலாம் பயம் வருமா? ஹலோ, வேதத்தில் வாசிக்கலாமா? 3 வசனம் வாசிக்கிறது. முந்தின வசனம் வாசிங்க. எப்படி அசைஞ்சது? எப்படி பயந்தாங்க? சாதா பயம் இல்லை, அப்படியே தனி மரம் ஆடலை, ஒரு காட்டில் உள்ள மரமே ஆடினா எவ்வளவு சத்தம் வரும்? எங்க வீட்டு பக்கத்தில் ஒரு சின்ன ஒரு 4-5 மரம் இருக்குது. சில சமயம் எங்கே ஃபால்ஸ் விழுற சத்தம் மாதிரி இருக்கும், ரொம்ப சத்தமாக இருக்கும். எங்கேருந்து வருது அப்படின்னா, அந்த ஒரு 10 மரம் ஆடிக்கிட்டு இருக்கும், அது அவ்வளோ சத்தமாக இருக்கும். அப்போ காடே அதிர்ற அளவுக்கு சத்தம் கிடச்சுன்னா அவங்க இறுதியெல்லாம் பக்கத்தில் கேட்குற அளவுக்கு திக்கு 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 திக்குன்னு அடிச்சிட்ருக்கோம் இல்லையா. ஆனால் இங்கே பாருங்கள், அவனுக்கு விரோதமாக வந்தபோது காற்றில் ஒரு மரம் எப்படி அசைக்குமோ, காட்டில் உள்ள மரங்களெல்லாம் அசைகிறது போல் அவங்க இறுதியங்களெல்லாம் அசைய ஆரம்பிச்சு, ஆண்டவரே நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? ஆனால் ஆண்டவர் எப்படி பேசுறாரு? 8 வசனத்தை வாசிக்கலாம். 6 வசனத்தை வாசிங்க. 6-8 வாசிங்க. நீ பயப்படாமல் அமர்ந்திருக்க பார், வேண்டாம், கர்த்தராகிய ஆண்டவர் அந்த ஆலோசனைகள் நிலைத்து நிற்பதில்லை. அவைகளின் இந்த 6 வசனத்தை நீங்க எடுத்து வாசிக்கும்போது அவங்க சொன்னாங்க, அவர்கள் கொண்ட உக்கிர கோபம், அவங்க என்ன யோசிக்கிறார்களா, இவர்களோடு கூட சுத்தம் பண்ணி இவர்களை இந்த எருசலேமை நாம் பண்ணிட்டு கொள்ளலாம் அப்படின்னு யோசித்து அவங்களாம் திட்டம் பண்ணி எப்படியாவது உங்களை ஸ்ட்ராட்டஜி பண்ணி என்னென்ன பண்ண போகிறோம், டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ்லாம் பிளான் பண்ணி ஜாட் டவுன் பண்ணி எப்படி பிரிச்சுக்கலாம், ஜெருசலேமை எப்படி பிரிச்சுக்கலாம், எல்லாம் பிளான் பண்ணி ஸ்ட்ராட்டஜி பண்ணி ஜெயித்து நாம் பண்ண போகிறோம் என்று யோசிக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ இப்படிப்பட்ட காரியங்களை குறித்து பயப்படாதே, இவைகளின்படி சம்பவிப்பதும் இல்லைன்னு கர்த்தர் சொல்லுகிறார். அதுக்கு பின்பதான பகுதிகள் நீங்கள் வாசிக்கும் போது ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த எப்ராயிம் அப்படிங்கிற ஒரு ஜனம் இல்லாதபடிக்கு நான் மாற்றி போடுவேன். ஹல்லேலூயா. அநேக நேரத்தில் நமக்கு எப்படிப்பட்ட பயங்கள், பயம் இல்லாத யாராவது இங்கே இருக்கிறீங்களா? ஒரு மார்கேஜ் கட்டுறதுலேருந்து, ஒரு எலக்ட்ரிக் பில் கட்டுறதுலேருந்து, பிள்ளைகளை எந்த ஸ்கூலில் சேர்க்கறது இங்கே பிரச்சனை இல்லை, ஒவ்வொரு காரியங்களுக்கு குறித்து என்னுடைய வாழ்க்கையில் அடுத்து என்ன நடக்க போகிறது, அடுத்த வருஷம் என்ன பண்ண போகிற, பலவீனங்கள் வரும்போது ஐயோ இந்த பலவீனம் எங்கே போய் முடிய போதும், பயங்கள் இருக்குது இல்லையா? ஆனால் வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் ஒரே ஒரு காரியத்தை இன்னைக்கு காலை வேளையில் இந்த மாலை வேளையில் சொல்கிறாரு, நீ பயப்படாமல் அமர்ந்திருக்கப்பா. இந்த ஆலோசனை பண்ணுகிறவர்கள் ஆலோசனை பண்ணி கொண்டு எப்படியாவது அழிக்க வேண்டும், இவர்களை பங்கிட்டுக் கொள்ள வேண்டும், ஒன்றுமில்லாமல் ஆக்கி போட வேண்டும் என்று சத்ரு யோசிக்கலாம், மனிதர்கள் யோசிக்கலாம், ஆனால் ஒன்றுமே நினைக்காதபடிக்கு கர்த்தர் உங்களை நிலைத்து நிற்க பண்ணுவார். ஹல்லேலூயா. இதுதான் கர்த்தருடைய செயலாக இருக்குது. நமக்கு பலவிதமான பயங்கள் வேதத்தை எடுத்து வாசிக்கும் போது, தாவிதை போல பயந்த ஒரு மனுஷன் இந்த உலகத்திலே கிடையாது. ஆரம்பத்தில் கரடி, சிங்கம், கோலியாத்து, ஓன் கிங் சால், சொந்த மகன், ஐயா என்ன இது போதுமா, வாழ்க்கை முழுவதுமே பயந்து பயந்து அவன் சொல்லுகிறான், நான் ஒவ்வொன்றையா சொல்ல முடியாதாண்டவரே, அவ்வளவு பயம் என்னுடைய வாழ்க்கையில் இருந்துச்சு. நம்ம வாழ்க்கையிலும் அப்படி தான் இருக்குது, ஒவ்வொரு காரியத்திலும் பயம் இருக்குது. ஆனால் வேதம் சொல்லுங்கள், சங்கீதம் 34:4 அவங்க ஒரு காரியத்தை சொல்லுகிறான், எனக்கு எத்தனையோ ஸ்டார் டாட் ஸ்டார் போட்டு இவ்வளவு பயங்கள் இருந்துச்சு, ஆனால் அவங்க ஒரு காரியத்தை சொல்லுகிறான், ஆண்டவரே என்னுடைய எல்லா பயங்களையும் அந்த வாசிக்கலாமா, சங்கீதம் 34:4 வசனம் சொல்லுகுது, நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் நீங்களை கைகளை உயர்த்தி சொல்லுவோமா, கைகளை உயர்த்தி ஆண்டவரே என்னுடைய எல்லா பயங்களும் கர்த்தர் நீங்களாக்கி ரட்சிக்க போகிறார், என்னுடைய எல்லா பயங்களையும் கர்த்தர் நீங்களாக்கி ரட்சிக்க போகிறார், இந்த மாலை வேளையில் என்னுடைய எல்லா பயங்களும் கர்த்தர் நீங்களாக்கி ரட்சிக்க போகிறார், நான் பயப்படுகிற காரியம் எனக்கு நேரிடாது, நீ பயப்படாமல் அமர்ந்திருக்க பார் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார், அவைகளின்படி சம்பவிப்பதில்லை, அவைகள் நேரிடுவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவரே நன்றி அப்பா, உங்களுடைய வார்த்தைகளுக்காக நன்றி, உங்களுடைய வார்த்தைகள் அப்படியே செய்ய போகிறேன், நன்றி அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டு இருக்கிறோம், நம்முடைய எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி ரட்சிக்கிற கர்த்தர். முதலாவது மனுஷனுடைய வாழ்க்கையிலேருந்து ஆண்டவர் விடுதலை செய்யணும், பயம் அதை நீக்கி போடுகிறார். ரெண்டாவது பலவீனமாய் பாவம் வரும்போது நம்ம பலவீனப்படுத்துகிறது என்று வேதம் சொல்லுங்க. சிம்சனோட வாழ்க்கை நமக்கு நல்லாவே தெரியும். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 16:7 வாசிக்கும் போது, ஒரு காலகட்டத்தில் அவன் 1000 பேரை கழுதி தாடை எலும்பை கொண்டு உடைத்து போடுகிறான். ஆனால் ஒரு காலகட்டத்தில் அவன் மாறுகிறான், அவன் பலனெல்லாம் பலவீனமாய் மாறி விடுகிறது இல்லையா? அப்போ என்ன பண்ணுறாங்க, அவனை கண்களை பிடுங்கி மாவரைக்க வச்சிடறான். மாவரைச்சு கொண்டு இருக்கும்போது இந்த 25 வசனத்தை வாசிக்கலாமா, நியாயாதிபதியின் புஸ்தகம் 16:25 வசனம், அப்போ இங்கே பாருங்க, சிம்சனை பிடிச்சி கண்ணை பிடுங்கி கட்டி வச்சுட்டாங்க. அவங்க யோசிக்கிறாங்க, இனி வந்து கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட் இல்லையே, சரி எதாவது மியூசிக் பண்ணலாம், ரொம்ப போரிங்காக இருக்குது, சரி எதாவது பண்ணலாம் அப்படின்னு ரொம்ப ஒரு ஐடியா, சாம்சன் இருக்கான், சாம்சனை கூட்டு வாங்கப்பா அப்படின்னு உடனே சாம்சனை வச்சு நல்லா வேடிக்கை காட்டுவான் அப்படின்ட்டு கூட்டு வராங்க. அவனும் அப்படியே வேடிக்கை காட்டின, வேதம் சொல்லுது அவனும் கொஞ்ச நேரம் அப்படி வேடிக்கை காட்டினான். 28 வசனத்தை வாசிக்கலாமா, தேவனே நான் பலவீனமாக மாறிட்டேன், என் சரீரெல்லாம் போச்சு, இனி வந்து என்னால் ஒரு பிரயோஜனம் இஸ்ரவேல் ஜனக்கும் ஆண்டவருக்கும் பிரயோஜனம் இல்லை, ஒரு உலக பிரகாரமாக என்னால் யூஸ் இல்லை, என்ன டேலண்ட் எல்லாம் முடிஞ்சு போச்சு, ஒன்றே ஒன்று நான் பண்ண முடியும், வித்தை காட்ட முடியும், அதையும் செஞ்சு முடிச்சிட்டேன், என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. அவன் சொல்லுகிற ஆண்டவரே ஒரு விஷயம் என்னை பலப்படுத்தும், முதலாவது நம்ம பார்த்தோம், பயம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் வரும்போது கர்த்தர் எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி ரட்சிக்கிறார். ரெண்டாவது பார்த்தோம், பலவீனமாய் நாம் மாறிவிடுகிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது நம்மை பலப்படுத்துகிற ஒரு கிறிஸ்து. சாம்சன் செய்தது ஒன்றே ஒன்று தான், ஆண்டவரே என்னை ஒரு விசை பலப்படுத்தும். நடந்தது என்ன? பலமாய் மாற்றினான். மூன்றாவது காரியம், நம்ம இந்த ரெண்டாவது காரியத்தில் ஒரு காரியத்தை உங்களுக்கு நினைப்பட்டு விரும்புகிறேன். ஆண்டவர் நம்மை பலப்படுத்தும் போது எப்படி பண்ணுறாரா? இந்த வாசி கேட்ட சங்கீதத்தின் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளாமல் சங்கீதம் 78 சங்கீதம் 65, 66, 69 வாசிக்கலாம் வேகமாக. இது வரைக்கும் எப்படி ஆண்டவர் என்ன பண்ணிருந்தாரு? சாம்சனை போல கட்டவிட்டிருக்க வரைக்கும் ஆண்டவர் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தார் இல்லையா? ஆனால் ஆண்டவர் ஒரு டைம்ல பார்த்துக்கிட்டே இருப்பார், ஐயோ என் பிள்ளைங்க கட்டப்பட்டு கண்களெல்லாம் போயிட்டு இவ்வளோ அவமானப்படுத்தப்படுகிறார்கள் என்று. ஆண்டவர் எப்படி எழும்புறாரா? எழும்புற ஒரு பராக்கிரமசாலையை போல எழும்புறார். அங்கிள் தொடர்ந்து வாசிங்க. இங்க சாம்சனோட லைஃப்ல என்ன இருந்துச்சு? சத்ருக்களை என்ன பண்ணாங்க? முறியடித்து இல்லையா? இங்க வாசிக்கிறோம், கர்த்தர் சத்ருக்களை முறியடித்து எப்படி பண்ணுவார்? 69 வசனத்தை அதே அதிகாரத்தில் வாசிங்க அங்கிள். அவர் ஆண்டவர் கட்டும்போது இதுவரைக்கும் என்ன இருக்கு? இதுவரைக்கும் இடித்து இடித்து சாத்தா நம்ம இடித்து போட்டுருக்கிறார் இல்லையா? டிஸ்ட்ராய், ஹி ஹஸ் டெவஸ்டேட்டட், ஹி ஹஸ் ரீவுண்ட் இல்லையா? ஆனால் ஆண்டவர் கட்டும்போது எப்படி கட்டுவாராம்? எப்படி கட்டுவார்? மண்மேல் வைத்து வீடு மாதிரி கட்டுவாரா? உடைஞ்சு போ. நான் ஆண்டவர் சொல்லுகிறேன், நான் கட்டும்போது எப்படி கட்டுவேன்? மலைகளை போல கட்டுவேன். மலைகளை உடைக்க முடியுமா? ஒருத்தர் போய் உடைச்சிட முடியுமா? பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டம். அதனால அந்த ட்ரில்லிங் வெடி குண்டு இதெல்லாம் உடைக்கிறாங்க, இன்னும் மலை நின்று கொண்டே இருக்குது. அதனால வேதம் சொல்லுகிறது, நான் கட்டும்போது என் பிள்ளைகளை கட்டும்போது இதுவரைக்கும் பலவீனமாக இருக்கலாம், சாத்தான் வந்து இடித்து 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 போட்டிருக்கலாம், ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நான் கட்டும்போது அவைகளை எப்படி கட்டுவேன்? மலைகளை போல கட்டுவேன். அது மாத்திரமல்ல, என்றென்றைக்கும் இருக்கிற பூமியை போல நான் கட்டுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதலாவது காரியம் ஃபியர். ஆண்டவர் என்ன பண்ண போறாரு? ஃபியரை நீக்கி போட போகிறார். ரெண்டாவது காரியத்தை பார்த்தோம், பலவீனம். பலவீனமாய் மாறி போகும்போது இடித்து, எதுக்காக பலவீனமா மாறியிருக்கிறோம்? பிசாஸ் வந்து இடித்ததுனால பலவீனமாயிருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் கட்டும்போது எப்படி கட்டுவேன்? மலைகளை போல கட்டுவேன், என்றென்றைக்கும் இருக்கிற பூமியை போல கட்டுவேன். மூன்றாவது காரியம், ஆண்டவர் முதலாவது ரட்சிக்கிறதுனா ஃபஸ்ட்டு பயத்தை நீக்கிட்டாரு. ரெண்டாவது ஆப்ரேஷன் என்ன பண்ணியிருக்கிறாரு? வீக்காக இருந்தப்ப நல்ல ஸ்ட்ரென்த் கொடுத்துட்டாரு. மூணாவது என்ன பண்ணணும்? இருதயம். இருதயம் மாறல அப்படின்னா திருப்பியும் பாவத்தை செய்யும். பாவம் செஞ்சால் பயம் வரும். பயம் வந்துச்சுன்னா பலவீனமாய் மாறிவிடுவோம். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் பலப்படுத்த விரும்புகிறேன். பயத்தை நீக்கிட்டாரு ஆப்ரேஷன் பண்ணி, ரெண்டாவது பலப்படுத்திட்டாரு. ஆனால் இந்த இருதயம் மாறல அப்படின்னா திருப்பியும் பேக் டு ஸ்கொயர் ஒன். அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, நான் இருதயத்தை மாற்றும்படியாக நான் வந்திருக்கிறேன். ஒரு சம்பவம் ஞாபகம், இருதயம்லாம் எப்படி இருக்கும்? மோசமான இருதயம் இல்லை? வேதத்தில் பைபிளை வாசிக்கிறோம், உலகத்தில் நம்ம உடம்புல இருக்கிற எல்லா உறுப்புல காட்டிலும் இருதயமானது திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதாக இருக்கும். நம்ம என்னதான் நல்லா சிரித்தாலும் இந்த இருதயம் ஆண்டவருக்கு தெரியும் இல்லையா? காயினோட இருதயம் எப்படி இருந்துச்சு? எரிச்சலாக இருந்துச்சு இல்லையா? எரிச்சலாக இருந்துச்சு. எரிச்சலாக இருக்கிறது நல்லதோ அப்படின்ற காயினை பார்த்துக்கிட்டேன். அதனுடைய விளைவு என்ன? அப்படி இருதயம் கொலை பண்ணுறதுக்கு இருதயம் துடிக்கும். இருதயம் அப்படி தான் இருக்குது. ஒரு வேடிக்கையான சம்பவம் எனக்கு ஞாபகம் வருது. பல நாட்களுக்கு முன்பதாக ஒரு கதை தான் இல்லையா, உண்மை இல்லை. ஒரு ஒரு வயதான பாட்டிமா இருந்தாங்களாம். அந்த பாட்டிமா காலையே எழுந்திரிச்சு அவங்களுக்கு நிறைய வேலைக்காரன் இருந்தாங்களாம், நிறைய கோழி அதெல்லாம் வச்சுருந்தாங்களா. ஒரு நாளில் வந்து டெய்லி காலைல 5 மணிக்கு எழுந்திரிச்சு அவங்களுக்கு வேலை கொடுத்துட்டே இருப்பாங்க இந்த வேலைக்காரங்களுக்கு. உடனே இந்த வேலைக்காரங்க யோசித்தாங்க, இந்த பாட்டியம்மா வந்து காலங்காத்தால 5 மணிக்கு நம்மளை எழுப்பி விட்டு இப்படி வேலை வாங்குதப்பா, என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தாங்களா. எது பல ட்ரிக்லாம் பண்ணி பார்த்தாங்க, ஆனால் கரெக்டாக 5 மணிக்கு எழுந்திரிச்சோம். எழுந்திரிச்சு எல்லோரும் எழும்புங்க, வேலை செய்யுங்க, வேலை செய்யுங்கன்னு கத்திக்கிட்டே இருக்குமா. உடனே இவங்க என்ன யோசித்தாங்க, எப்பா இந்த பாட்டியம்மாவை சமாளிக்க முடியலையே, என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசித்தாங்களா. சரி, இந்த பாட்டி அம்மா எப்படி 5 மணிக்கு எந்திரிச்சு ஒரு அலாம் காக்கை திருடிடலான்னு பார்த்தா அலாம் காக்கு இல்லை. சரி என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம்னு யோசிச்சு பார்த்தா ஒரு காரியத்தை அவங்க கற்றுக்கொண்டாங்க. என்ன அப்படின்னா, ஒரு சேவல் எப்போவுமே 5 மணிக்கு கூவிக்கிட்டே இருக்கு. சரி அதனால் இந்த சேவல் தான் கூவுதா, சேவல் தான் பிரச்சனையா, அவனே இன்னைக்கு சிக்கன் சூப் போட்டுற வேண்டியதான் அப்படின்னு யோசித்து அவங்க சிக்கன் அது கோழியை பிடிச்சாங்க, சிக்கன் சூப்பு போட்டாங்க. அப்பா இன்னைக்கு முடிஞ்சது, நாளைக்கு 5 மணிக்கு எந்திரிக்க வேண்டாம், ஒரு 8 மணிக்கு எந்திரிச்சு வேலையை செய்யலாம் அப்படின்னு நினச்சிருந்தாங்களாம். அப்போ தான் அப்பான்னு நல்லா படுத்து தூங்கினாங்களாம். படுத்து கொஞ்ச நேரம் ஆகலை, அவங்க நிம்மதி போச்சு. 2 மணிக்கே அந்த பாட்டி அம்மா எந்திரிச்சு, எந்திரிங்க எந்திரிங்க வேலைக்கு 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 போகலான்னா, என்னடா அது 5 மணிக்கு தான் முன்னாடி எந்திரிக்க சொன்னாங்க, இன்னும் இப்போ 2 மணிக்கு எந்திரிக்க சொல்கிறாங்களே அப்படின்னு யோசித்து பார்த்தாங்கன்னா, அவங்க சொன்னாங்களா முன்னாடி அந்த சேவல் கூவுனதுனால 5 மணிக்கு விடிஞ்சது அப்படின்னு நினச்சாங்களா, இப்போ சேவல் இல்லை எப்போ விடியுதுன்னு தெரியல, 2 மணிக்கே எந்திரிச்சு தொந்தரவு பண்ண ஆரம்பிச்சாங்களா. ஒருவேளை நம்முடைய குணங்களும் எப்படி இருக்குன்னா, எப்படியாவது தவறான குணம் எப்படியாவது இந்த பிரச்சனையிலேருந்து வர்றதுக்கு என்ன வேணாலும் நம்ம செய்கிறோம். ஆனால் ஆண்டவருடைய திட்டம் என்னென்னா, நம்முடைய இருதயங்கள் மாற வேண்டும். அதான் வேதம் சொல்லுகிறது, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறரிடத்தில் அன்பு. முதலாவது காரியம் என்ன பார்த்தோம், பயம், பயத்தை நீக்கிட்டார். ரெண்டாவது பலவீனம், கத்தர் மாட்டிட்டார். மூன்றாவது த ரூட் காஸ், இருதயம், இருதயத்தை மாற்றிட்டார். கடைசியாக இவங்களெல்லாம் மாற்றிட்டு எங்கே வைக்கலான்னு ஆண்டவர் யோசிக்கிறாரா, இந்த பூமியில் தானே வைக்கணும். அப்போ எதுக்கு ஆண்டவர் உலகத்தில் வந்து டை பண்ண வரணும் இல்லையா, அந்த கேள்வி இருக்குதா. கடைசி குறிப்புக்கு நம்ம வந்துருக்கிறோம், எதுக்காக ஆண்டவர் மறிக்க வந்தார், இந்த உலகத்தில் எதுக்காக மறிக்கணும். வெரி குட், நம்மை ரட்சிக்கிறதுக்கு எதுக்காக தான். கலாத்தியர் 1 அதிகாரம் 4 வசனத்தை எடுத்து வாசிப்போம், ரொம்ப அழகான வார்த்தை சொல்லுகிறது. ஆண்டவர் எதுக்காக இந்த உலகத்தில் வந்தாரா, வாசிங்க கலாத்தியர் 1 அதிகாரம் 4 வசனம், அவர் இப்பொழுது நாம் இருக்கிற பிரபஞ்சத்திலிருந்து நம்மை விடுவிக்க முடியாது. டு ரெஸ்கியூ அஸ் ஃப்ரம் திஸ் ஈவில் ஜென்ரேஷன். இந்த ஜென்ரேஷன் ரொம்ப நல்லா இருக்குதா, இம்ப்ரூவ் ஆகிருக்குதா, எவ்வளோ மோசமாக இருக்கு, ரொம்ப மோசமாக இருக்கு இல்லையா, நாளுக்கு நாள் இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கா, பிகாஸ் எவ்ரிபடி இஸ் டாக்கிங் அபவுட் லவ் இல்லையா. உலகத்தில் நீங்கள் எங்கே போனாலும் சரி, கிறிஸ்டியானிட்டி விடுங்க, எல்லா இடத்துலும் டாக் அபவுட் லவ் இல்லையா. ஆனால் இந்த உலகம் இம்ப்ரூவ் ஆகிருக்குதா, ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார், இந்த ப்ரெசன்ட் ஈவில் ஜென்ரேஷன்லேருந்து நம்ம விடுவிக்கணும். இன்னொரு பகுதி நம்ம ஆசைக்கு போகிறோம், பிலிப்பியர் 2 அதிகாரம் 15 வசனம், இந்த ஜென்ரேஷன் எப்படி இருக்குது அப்படின்ட்டு, கோணலும் மாறுபாடான சந்ததியாம், பர்வர்ட் அண்ட் க்ரூக்கட் அண்ட் பர்வர்ட் ஜென்ரேஷன். கோணலும் மாறுபாடானவங்க எப்படி இருப்பாங்க, எப்படி இருப்பாங்க, பர்வர்ட்னா என்னது, ரொம்ப மோசம் இல்லையா, பர்வர்ட் க்ரூக்கட். யாரையாவது பார்த்து ரொம்ப அழகாக நீங்கள் க்ரூக்கடாக இருக்கீங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோமா, அடிச்சிருவாங்க இல்லையா. ஆனால் இங்கே பாருங்கள், இந்த சந்ததி எப்படி இருக்குதான், க்ரூக்கட் அண்ட் பர்வர்ட் அப்படி தான் இருக்குது. அது மாத்திரம் இல்லை, ஈவில் ஜென்ரேஷனாக இருக்குது. நம்ம பிள்ளைங்களை எப்படி வளர்க்க போகிறோம் அப்படின்னு தெரியல இல்லையா. ஆனால் இந்த ஜென்ரேஷன்லேருந்து ஃபஸ்ட்டு ஆண்டவர் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டார். எப்படி ஃபிக்ஸ் பண்ணார், பயத்தை நீக்கிட்டார். ரெண்டாவது பலவீனமாக இருந்தால் பலப்படுத்திட்டார். மூன்றாவது என்ன பண்ணால், இருதயம் தான் பிரச்சனை, இருதயத்தை சேஞ்ச் பண்ணிட்டாரு. இதெல்லாம் வச்சு அழகான இந்த உலகத்தில் வைக்கலாம் அப்படின்னு பார்த்தா, இந்த உலகம் எப்படி இருக்கீங்க, க்ரூக்கட் அண்ட் பர்வர்டட், த வேர்ல்ட் இஸ் ஃபுல் ஆஃப் ஈவில். இந்த இதில் நான் போட்டேன்னா எப்படி மாறிடுவாங்க. நம்ம அடிக்கடி சொல்லுவோம் இல்லையா, ஜென்ம சுவாபம் மாறுமா, அழகாக நாயை நடு வீட்டில் குடிப்பாட்டி நடு வீட்டில் விட்டாலும் என்ன ஆகும், திரும்பி அங்கே தான் போகும் இல்லையா, நாய் வாழை சுருட்ட முடியுமா, முடியாது. அதனால் என்ன தான் இவனை பரிசுத்தத்தை பற்றி எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணி இந்த உலகத்தில் வச்சானா எப்படி இருப்பானா, மோசமாக தான் இருப்பான். ஆண்டவர் பார்க்குறாருமா, மனுஷன முகத்தை பார்க்குறான், ஆண்டவர் இருதயத்தை பார்க்குறாரு இல்லையா. ஆண்டவர் இருதயத்தை பார்க்கும்போது ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்கிறார். ஆதியாகமம் 6 அதிகாரம் 5 வசனத்தை எடுத்து வாசிக்கலாமா. இன்னொருத்தர் ஆதியாகமம் 8 அதிகாரம் 21 வசனத்தை எடுத்துக்கோங்க, வேகமாக இன்னும் 10 நிமிஷத்தில் முடிக்க போகிறோம். இருதயத்தின் நினைவுகள், ஜெனிசிஸ் சாப்டர் 6 வெர்சஸ் 5, ஜெனிசிஸ் சாப்டர் 8:21. இருதயத்தின் நினைவுகளின் தோற்றம் எல்லாம் எப்போ எப்படி இருக்கான், நித்தமும்னா ஆல்வேஸ், ரொம்ப மோசமாக இருக்குது. ரெண்டாவது 8:21 வாசிங்க, எப்போ இருந்து இருக்கு? ரொம்ப பெருசாக உடனே காலேஜ் வந்தோடனே, காலேஜ் வந்தோடனே பசங்களை மோசமாகிட்டாங்க அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? ஐயோ டீனேஜோ ரொம்ப மோசமானது அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் சின்ன வயசுலேருந்து யாரும் பொய் சொல்லி கொடுக்க பழகிக்கிறது இல்லை. ஆனால் சின்ன வயதுலேருந்து அவன் மொத்தமும் மோசமான காரியங்கள் பை டிஃபால்ட் செட்டிங். நம்ம கம்ப்யூட்டர்லாம் டிஃபால்ட் செட்டிங்ஸ் இருக்கு இல்லையா? டிஃபால்ட் செட்டிங்ஸ் எப்படி இருக்கு? ஈவில். பை டிஃபால்ட் செட்டிங் டு டூ பேட். அதனால் யோசிக்கிறாரு, என்ன தான் நான் நடு குளிப்பாட்டு நடு வீட்டில் விட்டாலும் இது மோசமாக போயிடும். நான் இவனை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், ஆனால் இந்த உலகம் மோசமாக இருக்குது, என்ன பண்ண போகிறேன் அவன் ஆண்டவர் சொல்கிறார். ஆனால் இன்னொரு பக்கத்தில் பார்க்கும்போது ஆண்டவர் வேர்டிக்ட் வச்சுருக்காரு, இந்த பையனை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படிலாம் ஃபிக்ஸ் பண்ணார், அற்புதங்கள் செய்தார், உடனே என்ன பண்ணாங்க, ஆண்டவரே உண்மை போல ஒரு தெய்வம் இல்லை என்று சொன்னாங்க. கொஞ்ச நாள் ஆனவுடனே என்ன பண்ணுறாங்க, அங்கே போயிட்டாங்க. திருப்பியும் ஆண்டவரே வேதம் சொல்லுகிறது 78 சங்கீதத்தை எடுத்து வாசிக்கும் போது 10 முறை என்னை சோதித்தாங்க ஆனாலும் திரும்பவில்லை. எப்படியே 4 அதிகாரத்தில் வாசிக்கும் போது, அவர் எப்பொழுதும் வழுவி போகிற ஜனங்கள் என்று நான் பார்த்து என்னுடைய இளைப்பாறுதலை இவர்கள் பிரவேசிப்பதில்லை என்று அவர் ஆணையிட்டாராம். அப்போ யோசித்தாரு, இவங்களை எப்படி மாத்துறதுன்ட்டு எனக்கு தெரியலையே. ஃபிக்ஸ் பண்ணி பார்க்குறோமே. அவர் யோசித்தார், எதுனால இந்த பிரச்சனை வருது? யோவான் 3 அதிகாரம் 19 வசனத்தை வாசிக்கும் போது இந்த ஆக்கினை வருகிறதுக்கான ரூட் காஸ் அவர் கண்டுபிடிக்கிறார். யோவான் 3 அதிகாரம் 19 வசனத்தை வேகமாக வாசிப்போமா? ரெண்டு ஆப்ஷன் மனுஷங்களுக்கு இருக்கு. தி வேர்ல்ட் இஸ் ஃபுல் ஆஃப் ஆப்ஷன்ஸ் இல்லையா? ஒன்று வந்து ஒயிட்டா இருக்கு, இன்னொன்று பிளாக்கா இருக்கு. ஓகே, இது நான் ஒரு டெமான்ஸ்ட்ரேஷனாக சொல்கிறேன், இது பைபிள் பரிசுத்தமானது. ஒரு டெமோக்காக நான் சொல்கிறேன். ஓகே,
இதுக்கு ஆல்டர்னேட்டிவாக வேறு ஏதாவது நான் யூஸ் பண்ணிக்கிறேன்.
ஓகே ஓகே, இது பிளாக்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். ஓகே, இது இஸ் ஒயிட். ஒயிட் இஸ் ஆல்வேஸ் குட் இல்லையா? பிளாக் இஸ் பேட். நமக்கு ஒயிட் குட் அப்படின்னு நமக்கு தெரியுமா? பிளாக் பேடுன்னு தெரியும் இல்லையா? நம்ம பிளாக் அண்ட் ஒயிட் படத்துலேருந்து கருப்பாக இருந்தாங்கன்னா வில்லங்க, வெள்ளை இருந்த ஹீரோ அப்படின்றது சின்ன வயசுலேருந்து தெரியும். ஆனால் பை டிஃபால்ட் வாட் வி லைக் பிளாக். அந்த 3 அதிகாரம் 19 வசனத்தை மீண்டும் வாசிக்க போகிறோம். ஒளியானது உலகத்தில் வந்திருந்தோம், ஒளியை பார்க்கலாம் இருளை தான் ரொம்ப விரும்புகிறாங்க. ஏன் அப்படின்னா அவங்க ரொம்ப இருதயத்தில் மோசமானவங்க. ஏன்னா சின்ன வயசுலேருந்து அப்படி திங்க் பண்ணுறதுனால, அப்படி பண்ணதுனால அவங்களுக்கு என்ன ஆக்கினை தீர்ப்பு வந்துச்சு? தேர் நாட் ஃபார் ஹெவன் இல்லையா? அப்போ வேதம் சொல்லுகிற பை டிஃபால்ட் இவங்க தவறான காரியங்களை செய்து கொண்டு இருக்கிறோம். பை டிஃபால்ட் வாட் டு வி டிசர்வ் ஹெல். அப்போ யோசிச்சார், நோவை நாட்களில் போல எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி டெலிட் பண்ணியிருப்பா அப்படின்னு, எல்லாத்தையும் பார்த்து கொலை பண்ணிடலாம் அப்படின்னு யோசிக்கலாம்னு பார்த்தா, நோவாவின் நாட்களில் கொலை பண்ணதுக்கப்புறமும் கூட இந்த மனுஷங்க மாறலையே. நான் திருப்பி அந்த தவறை பண்ணனா இட்ஸ் அ பிளண்டர் மிஸ்டேக். அவர் யோசித்தார், இந்த மாதிரி ஸ்டார் டாட் ஸ்டார் போட்டு டெலிட் பண்ண முடியாது, எல்லாரையும் கொன்று விட முடியாது, ஏன்னா என்னுடைய பிள்ளைகள் என்னுடைய சாயலில் இருக்கிறாங்க, என்ன பண்ணுறது சொன்னார். பை டிஃபால்ட் தேர் டூயிங் பேட், பை டிஃபால்ட் டே டிசர்வ் ராத். அவர் யோசிக்கிறார். 1 தெசலோனிக்கேயர் 5 வேகமாக போகிறேன், நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. 1 தெசலோனிக்கேயர் 5:9 இந்த வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, காட் டிட் நாட் கிவ் அஸ் ராத் இல்லையா? வாசிக்கலாமா? குயிக்காக வாசித்துலாம். 1 தெசலோனிக்கேயர் 5:9 பை டிஃபால்ட் எதுக்கு வாட் இட் வி டிசர்வ் ராத் இல்லையா? ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, தேவன் என்னை கோபாக்கினைக்கு நியமிக்கவில்லை. ஆண்டவர் சொன்னார், நான் நோவாய் நாட்களில் போல நான் அழித்தது போல நோவாவுக்கு நான் வாக்கு பண்ணிட்டேன், நான் இனி இந்த மாதிரி ஜனங்களை நான் அழிக்க மாட்டேன் என்று வாக்கு பண்ணிட்டேன். அதனால சொல்லுகிறார், நான் அழிக்க மாட்டேன். அவர் ஐ டோன்ட் வாண்ட் டு சென்ட் தம் டு ராத், ஸோ ஐ ஹாவ் டு சேஞ்ச் மை ஸ்ட்ராட்டஜி. என்ன ஸ்ட்ராட்டஜி பண்ணுறாராம்? பை டிஃபால்ட் என்ன பார்த்தோம், இவங்கள ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க, உலகம் பேடாக இருக்கு இல்லையா? இந்த உலகத்தில் எல்லாம் சுத்தம் பண்ணி உலகத்தில் போட்டால் உலகம் இட் இஸ் கோயிங் டு மேக் இம் பேட். அப்போ என்ன யோசித்தார், இந்த உலகத்தில் என்ன இருக்குது அப்படின்றத பார்க்கும்போது வேதத்தில் வாசிக்கும் எபேசியர் 2:1-2 இதுக்கு முந்தின ஸ்லைடில் இருக்குன்னு நினைக்கிறேன். எபேசியன்ஸ் சாப்டர் 2:1-3 யோசிக்கணும். இவன் வந்து ஏன் இந்த டிஃபால்ட் செட்டிங்ஸில் செட் ஆகிட்டு இருக்கேன், நான் ஃபிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கேன், டிஃபால்ட் செட்டிங்க்கு போயிட்டே இருக்கானா, ஏன் இந்த பிரச்சனை அப்படின்ட்டு அவர் டீபக் பண்ணும்போது அவர் சொல்கிறாரு, தேர் இஸ் சம்திங் இட்ஸ் ஒர்க்கிங். எப்போல்லாம் நம்ம டிசப்பீனியண்டாக இருக்கோமா, எஸ் வி ஆர் இல்லையா, அப்போ எப்போல்லாம் டிசப்பீனியன் பண்ணதோ தேர் இஸ் சம்திங் ஒர்க்கிங் ஆன் இட் இல்லையா. ஒரு கிரான் ஜாப் மேலே பின்னாடி பேக்ரவுண்டில் அப்படி ஓடிக்கிட்டு இருக்கு, திருடடா பின்னாடி இந்த ஒர்க் பண்ணிகிட்ருக்கு. என்ன யார் மேலே ஒர்க் பண்ணிகிட்ருக்கு? உடனே ஒரு சின்ன தப்பு பண்ண உடனே தேர் இஸ் சம்திங் ஒர்க்கிங் ஆன் இட். யார் அது? தேர் இஸ் அ ஸ்பிரிட் தேர் இஸ் ஒர்க்கிங் ஆன் இட். அந்த ஸ்லைட் பண்ண முடியுமா? இது ரெண்டு ஸ்லைட் முன்னாடி இருக்கும். ஓகே, தேர் இஸ் அ ஸ்பிரிட் தட் இஸ் ஒர்க்கிங் ஆன் சம்படி விச் ஹூ ஆர். அப்போ இந்த ஸ்பிரிட் ஒர்க் பண்ண உடனே இந்த ஸ்பிரிட் என்ன பண்ணுது? இட் இஸ் ட்ரைங் டு ஒர்க், அதோட ஜாபை எக்ஸிக்யூட் பண்ணும் இல்லையா. நம்ம மேலே டிஸ்ஒபீடியன்ட் ஆன உடனே தேர் இஸ் சம்திங் ஒர்க்கிங் ஆன் அஸ், இட் இஸ் ட்ரைங் டு எக்ஸிக்யூட் அஸ். அது பண்ணும்போது அதே வசனம் சொல்லுது, மூணாம் வசனம் வாசிங்க. அப்போ எப்படி இருக்கா முன்னாடி அந்த ஸ்பிரிட் ஒர்க் பண்ணுறதுனால முன்னாடி நம்ம இஷ்டப்படி எதெல்லாம் விரும்புதோ, த வி பீன் கிராட்டிஃபை வாட் த ஃப்ரெஷ் வாஸ் டிசைர் இல்லையா. அப்போ இந்த வேதம் சொல்லுது, ஆண்டவர் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு, பயத்தை நீக்கிட்டாரு, பலவீனமாக இருந்தோம் பலத்தை நீக்கிட்டாரு, இருதயத்தை மாற்றிட்டாரு, உலகத்தில் வைக்க முடியல, வச்ச உடனே அவங்க ரீசெட் ஆகிடுறாங்க, திருப்பி மோசமாகிடுறாங்க. அவர் யோசித்தார், இதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கும்போது, there is something working on them. அத போட்ட உடனே வைரஸ் வந்து அப்படி பிடிச்சிருது இல்லையா. நம்ம பென் டிரைவ் எல்லாம் வச்சிருக்கும்போது ஏதாவது ஒரு வைரஸ் பிடிச்சிருக்க சிஸ்டம்ல நீங்க நல்ல பென் டிரைவ் கொடுத்தா கூட இது டஸ்ட் ஆகி உடனே அப்படிப்பட்டு வைரஸ் பிடிச்சிடும். அதனால அந்த என்விரான்மெண்ட்ல போட்ட உடனே நான் ஃபிக்ஸ் பண்ணி நல்ல பையனை போய் அது உலகத்துல போட்ட உடனே அப்படியே வைரஸ் போய் அட்டாக் பண்ணி அட்டாக், there is something working on the one who is disobedient. அப்படியே ஒர்க் பண்ண ஆரம்பிச்சது. ஏன் இப்படி ஒர்க் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா, ஒர்க் பண்ணதுக்கு அப்புறம் அது ஃப்ளஷி டிசைர்ஸ் அப்படியே அவன் மோசமாக போயிடுறான். ஆக்கினை தீர்ப்பு, என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறார். உடனே கடைசி யோசிக்கிறார், இந்த வைரஸ் கொலை பண்ணாதான், ஆன்டி வைரஸ் போட்டாதான் இந்த வைரஸுக்கு இது. ஸோ ஹீ டிசைட்ஸ், கொலோசியன்ஸ் நம்ம வாசிக்கிட்ட வேத பகுதி, கொலோசியன்ஸ் சாப்டர் 1:13, ஹீ தாட் ஹி வில் ரெஸ்கியூ ஃப்ரம் த டொமினியன் ஆஃப் டார்க்னஸ். இந்த சத்ருவை, அதனால தான் இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டார். வேதம் சொல்லுகிறது, சாத்தானின் அவருடைய கிரியைகளை அழிப்பதற்காகவே மனுஷகுமாரன் வெளிப்பட்டார். ஹல்லேலூயா. அவர் யோசித்தார், இந்த உலகத்தில் இந்த உலகத்தின் அதிபதி அழித்தான் ஒழிய என் ஜனங்களை பாதுகாக்க வைக்க முடியாது. ஸோ ஹீ டிசைடட், ஓகே லெட் மீ கம், நானே வருகிறேன். வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் நமக்காக கல்வாரி சிலுவையில், அதுக்காக தான் நமக்காக கல்வாரி சிலுவையில் வந்தார். ஹல்லேலூயா. அப்படி வந்தால் அந்த வேதம் சொல்லுகிறது, இன்னைக்கு கொலோசியரில் எடுத்து வாசிக்கும் போது வேதம் சொல்லுகிறது, திஸ் பிளான் வாஸ் ஹிடன் ஃபார் அ வெரி லாங் டைம். ஆதாம் ஏவான் பாவம் செய்த உடனே அவன் யோசித்தான், ஹி இஸ் டன் ஃபார் எவர், ஹியூமனிட்டி இஸ் டன், ஆண்டவுடைய பிள்ளைகள் இனி கிடையவே கிடையாது, ஆண்டவுடைய பிளான் இஸ் கான் நினைச்சான். ஆனா வேதம் சொல்லுகிற தலைமுறை தலைமுறை தோறும் அது ரகசியமாய் வைக்கப்பட்டிருந்தது. ஆண்டவர் சொன்னார், நான் என்னை என்னுடைய மனுஷகுமாரனை வெளிப்படுத்தும் போது சகல காரியங்களால் வெளிப்படுத்துவேனா. அதனால வேதம் சொல்லுகிறது, அவர் வந்த உடனே தெர் இஸ் ஒன்லி ஒன் வே டு ரெஸ்கியூ மேன். அவர் யோசித்தார், என்னதான் ஃபிக்ஸ் பண்ணி மாட்டி இந்த உலகத்துல போட்டாலும் அப்படி மாறிடுவாங்க, சொல் the blood, என்னுடைய ரத்தத்தினாலே நான் உங்களை மீட்டு கொண்டேன். இரண்டாவது என்ன பண்றாரு, ஃபிக்ஸ் பண்றாரு, இந்த உலகத்தில் போட போறோம், அப்படி இருந்தாலும் there is some challenges. உடனே யோசித்தான், let me feel him. ஒரு வசனத்தை வாசிக்க போறோம். அதுக்கு முன்னாடி இது எத்தனை பேருக்கு தெரியும், what is this? இது என்ன ஜிப்லாம், எல்லாருக்கும் தெரியும் இல்லையா. இது எதுக்காக யூஸ் பண்ணுறோம், டு ஸ்டோர் திங்ஸ். ஸோ இது ஸ்டோர் பண்ணால் என்ன ஆகும், இட் வில் பி இன்டாக்ட் இல்லையா. இதை போட்டு இதில் தண்ணிக்குள்ளே போடலாமா, எதுவும் ஆகாது. இதை ஃப்ரிட்ஜுக்குள்ளே போடலாமா, ஒன்று சாப்பாடெல்லாம் இதை வச்சு தான் உள்ள ஃப்ரிட்ஜுக்கு ஃப்ரீசருக்குள்ளே போடுறோம் இல்லையா. ஒய் எதுக்காக இதை பயன்படுத்துகிறோம், ப்ரொடெக்ஷன். அப்போ ஆண்டர் சொன்னார், இந்த உலக இந்த மனுஷனை இந்த உலகத்தில் போட்டேன்னா இப்படி ஆயிடுறேன். ஸோ ஐ நீட் எ ஜிப்லாக். இந்த ஜிப்லாக் என்ன, பைபிள் வாசிக்கலாமா, எஃபிஷியன்ஸ் சாப்டர் 1:13-14. இன்னும் ரெண்டே ரெண்டு வசனம் தான் வாசிக்க போகிறோம், வி வாண்ட் டு க்ளோஸ். இங்கே தமிழில் வாசிக்கலாம், கொஞ்சம் சத்தமாக வாசிங்க. நீங்கள் விசுவா சத்திய வசனமாகிய அந்த ரட்சிப்பின் சுவிசேஷம் என்னது? காஸ்பல் ஆஃப் சல்வேஷன். அதை கேட்டு விசுவாசிகளாய் மாறின பொழுது அப்ப ஆண்டவர் சொல்றார், நீங்க ஆண்டவருடைய சுவிசேஷம். ஆண்டவருடைய சுவிசேஷம் என்ன? காஸ்பல் ஆஃப் சல்வேஷன். ஆண்டவர் எனக்காக மரித்தார், எனக்காக உயிரோடு கூட எழும்பினார் அப்படின்றதுதான் சுவிசேஷம், காஸ்பல் ஆஃப் சல்வேஷன். அதை நீங்க கேட்கறது மாத்திரம் அல்ல, அதை விசுவாசிக்கும் போது என்ன ஆகுது? You've been sealed by the Holy Spirit. Hallelujah. அப்ப அவர் ஆண்டவர் சொன்னார், இதுவரைக்கும் நான் சும்மா போட்டா வைரஸ் வந்து அட்டாக் ஆயிருது. ஆண்டவர் சொன்னார், இந்த பாவர்ட்டி ஜெனரேஷன்ல இன்னும் கொஞ்ச நாள் நான் வர வரைக்கும் நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கோங்க, அது வரைக்கும் என்ன பண்ண போறோம்? I'm going to seal you by the Holy Spirit. இங்கிலீஷ் வெர்ஷன்ல நீங்க வாசிக்கும் போது அழகாக அதுல போட்டிருக்கோம், என்ன போட்டிருக்கு பாருங்க, 14 வசனத்தை வாசிக்கலாம். Who is the depositing guaranteeing for our inheritance? Deposit na enna? Nare veedu vaadai kedukrom, veedu vaangrom. What is deposit? Nama solran inda pa oru 100 rupaya vechiko, inda porulla na kandipa eduthu. So andha urudhi na adha eduthukollana enna pannum? Andha 100 rupaya nashtam illaya? Appa aandu solraare, I am going to give you a deposit. அவர் சொல்றாரு, இதான் மாற்றிட்டார். In the Holy Spirit, he is the deposit guaranteeing tool. He says that, in the Holy Spirit, I am putting into your heart. That is the deposit and that is a guarantee. 2 years guarantee, 3 years guarantee. We are looking at this. So God has given us the Holy Spirit. That is the depositing guaranteeing tool. That is for the inheritance that is yet to come. Hallelujah. ஆண்டவர் சொல்றாரு, நீ ஆண்டவருடைய சுவிசேஷத்தை கேட்ட பொழுது, ஆண்டவர் எனக்காக மரித்தார், எனக்காக உயிரோடு கூட எழும்பினார் என்று கேட்ட உடனே, God seals us by the Holy Spirit so that அந்த பரலோக ராஜ்யத்துக்கு நான் உன்னை நிச்சயமாய் உங்களை கொண்டு போவேன், நிச்சயமாய் I'll take you to the heaven, நிச்சயமாய் உங்கள் ஒவ்வொருவரையும் கூட்டி கொண்டு செல்வேன். That is the deposit guaranteeing tool. Hallelujah. அதனால கொலோசியன்ஸ் chapter 1 verses 22 ல வாசிக்கிறோம், வேதம் சொல்லுகிறது. அடுத்த ஸ்லைடு என்ன வேதம் சொல்லுதுன்னா, அந்த டெபாசிட் சொன்ன உடனே அதை வாசிக்கலாம். கொரிந்தியன்ஸ், ஃபர்ஸ்ட் கொரிந்தியன்ஸ் 1:22, நான் இதுல இருந்து வாசிக்கிறேன். He has set a seal of ownership on us and put his spirit in our hearts as a deposit guaranteeing what is yet to come. Hallelujah. That is the seal of the Holy Spirit. ஏன்னா இந்த உலகத்துல எவ்வளோ ஊழியங்கள் செய்யலாம், எவ்வளோ நல்லவங்களா இருக்கலாம், ஆனால் ஜீசஸ் கிரைஸ்ட் இல்லை அப்படின்னா தெர் இஸ் நோ ஹெவன். அதனால தான் ஆண்டவர் சொல்ற, தட் இஸ் வை வி நீட் த ஹோலி ஸ்பிரிட். நிறைய பேர் சொல்லுவாங்க, ஹோலி ஸ்பிரிட்னோடனே நான் இப்படி ஊழியம் பண்ணலாம், நான் அப்படி மியூசிக் வாசிக்கலாம், நான் அப்படி போதகம் பண்ணலாம், நான் அப்படி சுகமாக்கலாம், அப்படி வியாதி கடத்தவர்களை குணமாக்கலாம். அதுக்காக ஹோலி ஸ்பிரிட் அதில், தட் இஸ் ஆல் ஆடட். ஆனால் பேசிக் நீட் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் இஸ் தட் இஸ் த டெபாசிட் கேரண்டிங் டு. ஆண்டவர் சொல்றார், நான் உன்னை பரலோக ராஜ்யத்துக்கு நான் நிச்சயமாய் கொண்டு போவேன், நான் உன்னை நிச்சயமாய் பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு போவேன். அதுதான் அடையாளம். அதனால தட் இஸ் வை வி நீட் த ஹோலி ஸ்பிரிட். ஆண்டவர் சொல்லுகிறார், முதலாவது என்ன பார்த்தோம்? ஹவு காட் ஃபிக்ஸஸ், பயத்தை நீக்கி போட்டிருக்கிறார். ரெண்டாவது, நம்ம பலப்படுத்தி இருக்கிறா. மூன்றாவது, இருதயத்தை மாற்றிட்டார், நம்மளை ஃபிக்ஸ் பண்ணிட்டார். ரெண்டாவது, இந்த உலகத்தில் எப்படி ப்ரொடெக்ட் பண்ண போறாரு? Sealed by the Holy Spirit so that no enemy can attack us. He, in the seal, Lord, I use it. That is a deposit guaranteeing tool that he will take me to the heaven. கண்களை மூடுமா? ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, எல்லாரும் அப்படியே நிற்கிற இடங்களில் எழும்பி நிற்க முடியும்னா அப்படின்னு எழும்பி நிற்போம். ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கும். ஒரு விஷயம், ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, உங்களுடைய சமூகத்தில் நான் ஒப்பு நீக்கி போடுங்க என்னுடைய பலவீனங்கள் எல்லாம் பலமாய் மாற்றுங்க. அப்பா ஆண்டவரே, கர்த்தாவே, என் இருதயத்தை மாற்றிக்கொள்ளு. என்னை மாற்றின ஒரு தேவன் இந்த உலகத்தில் ஆண்டவரே, நாங்கள் எங்களும் எங்களுடைய பிள்ளைகளும் எங்கள் சந்ததிகளும் பரிசுத்தமாய் வாழத்தக்கதாக. அப்பா ஆண்டவரே, Lord, seal us by the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவர் எங்களை முத்திரை பண்ணுங்கப்பா. Lord, thank you for the deposit guaranteeing tool. ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவருக்காக நன்றி அப்பா. எங்கள் ஒவ்வொருவரும் நிரப்புவீராக. That is the sign. Thank you, Lord. ஆண்டவரே, நன்றி அப்பா. உங்களுடைய பரிசுத்த ஆவியானவரால் எங்களை நிரப்புங்க. ஆண்டவரே, பரலோக ராஜ்யத்துக்கு உன்னை நிச்சயமாக அழைத்து கொண்டு செல்லுவேன் என்பதற்கு அடையாளத்தை கொடுத்திருக்கிறீங்களப்பா. என்னோடு கூட வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவர் என்றைக்கும் வாசம் பண்ண முடியாது. கொடுத்துருக்குறீங்களேப்பா. எல்லாரும் கொஞ்ச நேரம் நன்றி சொல்லுவோமா? தேங்க்யூ ஃபார் த ஹோலி ஸ்பிரிட் என்று சொல்லுவோமா? ஹாலேலூயா, நன்றி அப்பா. ஹாலேலூயா, பரிசுத்த ஆவியானவர் கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் கொடுத்துருக்கிறார். ஹாலே, ஒவ்வொருவருக்கும் கொடுத்துருக்கிறார். நன்றி தகப்பனை. என்னைக்கு என்னோடு கூட இருக்க முடியாது, என்றென்றும் வாசம் பண்ண முடியாது. அந்த பரலோக ராஜ்யம் செல்லும் வரைக்கும், டில் த டே ஆஃப் ரிடெம்ஷன், ஆண்டவருடைய ரிடெம்ஷன் நாள் வரைக்கும் அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட வாசம் பண்ணுவார் என்று வேதம் சொல்லுகிறது. நான் போய் உங்களுக்கு வேறு ஒரு தேற்றுபாளனை உங்களுக்கு அனுப்புவேன், அவர் உங்களோடு கூட என்றென்றும் வாசம் பண்ணுவார், அவர் என்றென்றும் வாசம் பண்ணுவார் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. இந்த உலகத்தின் பாவட்ட ஜென்ரேஷன், குருக்கட் ஜென்ரேஷன்ல, ஈவில் ஜென்ரேஷன்ல நம்மை பாதுகாக்கும்படியா ஆண்டவரே, தேங்க்யூ ஃபார் த சீல் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் சொல்லுவோமா? எல்லாரும் வாய்களை திறந்து சொல்ல போகிறோம். ஆண்டவரே, தேங்க்யூ ஃபார் த சீல் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். தேங்க்யூ ஃபார் த சீல் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். தேங்க்யூ ஃபார் த சீல் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ த ஹோலி ஸ்பிரிட். ஆண்டவரே, கர்த்தாவே, இந்த வேளையில் உங்களுக்கு நன்றி செலுத்துக்கிறோம்ப்பா. தேவ பிள்ளைகளாக நாங்கள் இணைந்து உங்கள் கரத்தில் ஒப்புக் கொடுக்குறோம். ஆண்டவரே, கேட்ட ஒவ்வொரு சத்தியத்துக்காக நன்றியோடு உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, நீ கொடுத்த ஆண்டவரே, நீ மாற்றிப்பட்டிருக்கிற பயங்களை மாற்றி போடுவீராக. இந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன், ஒவ்வொரு பயங்களை மாற்றி போடுவீராக. எல்லா பலவீனங்களும் பலமாய் மாறட்டும் அப்பா. விசேஷமாக எங்களுடைய பாஸ்டர்களாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எல்லா பலவீனங்களும் மாறட்டும் அப்பா. இயேசுவின் நாமத்தில் மாறுவதாக. ஆண்டவரே, நசனாக இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தினாலே மாறும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படியே செய்வீராக, சுகம் உண்டாகட்டும் அப்பா. ஆண்டவரே, எங்களை பலப்படுத்துகிற கர்த்தர், ஆண்டவரே கர்த்தாவே, எங்களை ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையை மாற்றியிருக்கிறீர்கள், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த உலகத்தில் ஆண்டவரே எங்களை பாதுகாக்கும்படிய நீ கொடுத்த பரிசுத்த ஆவியானவருக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே.